வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
நாம் வேதத்தை முழுவதுமாய் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now come to the book of Nahum in the Old Testament.
இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே நாகம் புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Many Christians never read some of these so called minor prophets.
குட்டி தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகங்களை அநேக கிறிஸ்தவர்கள் வாசிப்பதில்லை.
Because they feel that they may not get much out of it.
ஏனென்றால் இதை வாசித்து இதிலிருந்து அதிக பயன் பெற முடியாது என்று எண்ணுகிறார்கள்.
It's true that every part of scripture is not of equal value.
வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஒரே மதிப்பு இல்லை.
New Testament is certainly more important than the Old Testament.
பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாடு அதிக முக்கியம் வாய்ந்தது.
And to a non-Christian I would not give the book of Nahum.
ஒரு கிறிஸ்தவன் அல்லாத ஒருவனுக்கு நாகம் புத்தகத்தை வாசியுங்கள் நான் கொடுப்பதில்லை.
Probably give him the Gospel of John.
யோவான் சுவிசேஷத்தை நான் கொடுப்பேன்.
But if you are born again Christian,
ஆனால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாய்
இருந்தால், and you know the Lord,
தேவனை அறிந்திருந்தால்,
and you want to know God better,
தேவனை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் என்று விரும்பினால்,
Jesus said that to know God is eternal life.
தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு சொன்னார்.
Then we must know all of scripture.
அப்படியானால் நாம் வேதம் முழுவதுமாய் அறிந்திருக்க வேண்டும்.
God has given us only one book in the world written by him.
தேவன் தாமாக எழுதின ஒரே ஒரு புத்தகத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
And that is this Bible.
அதுதான் இந்த வேதாகமம்.
We believe that every part of it is important.
அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் முக்கியம் என்று நான் நம்புகிறேன்.
There's something of God that we can learn from every book.
ஒவ்வொரு புத்தகத்திலேயும் தேவனுடைய ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
The way of salvation is of course not described in the Old Testament at all.
பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்புக்குரிய வழி சொல்லப்படவே இல்லை.
That's why we wouldn't give the Old Testament to someone who is trying to find out how to be saved.
ஆகவே எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறவனுக்கு நாம் பழைய ஏற்பாட்டை கொடுப்பதில்லை.
But to know God, it's great to read these Old Testament prophets.
ஆனால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிப்பது நல்லது.
God has never changed.
தேவன் மாறாதவர்.
And we see something of the heart of God in all these Old Testament prophets.
இந்த எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்திலேயும் தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம்.
Sometimes we see the prophets repeating something again and again.
சில சமயங்களிலே தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களையே திரும்பவும் திரும்பமாய் சொல்கிறார்கள்.
That's not a waste of time.
அது நேரத்தை வீணாக்குவதல்ல.
That proves to us that that subject is important to God.
அந்த பாடம் தேவனுக்கு முக்கியமான பாடம் என்பதை தான் நிரூபிக்கிறது.
And some other subject is mentioned very rarely means that's not such an important thing to God.
சில பாடங்கள் மிகவும் அரிதாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் அவ்வளவு வெளியேறப்பட்டது அல்ல.
You find the Old Testament prophets emphasize something repeatedly.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மீண்டும் மீண்டுமாய் ஒன்றை வலியுறுத்தி கூறுகிறதை பார்க்கிறோம்.
Christians can tend to be imbalanced here.
இங்கே கிறிஸ்தவர்கள் சமநிலையற்றவர்களாய் மாறிவிட முடியும்.
There are about 2 verses in the New Testament that speak against women wearing jewelry.
இரண்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஸ்திரீகள் பொன் ஆபரணங்களை அணியக்கூடாது என்று சொல்கிறது.
Jesus never said anything about it.
இயேசு அதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை.
There are 2 verses on it.
அதில் இரண்டு வசனங்கள் இருக்கு.
In the epistles.
நிருபங்களிலே.
But there are many many more words in the New Testament about love and faith and humility.
விசுவாசத்தை குறித்தும் அன்பை குறித்தும் தாழ்மையை குறித்தும் எவ்வளவோ வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது.
About not gossiping and being careful with our words.
புறங்கூறக் கூடாது என்றும் நம்முடைய வார்த்தைகளிலே ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். Not judging others.
மற்றவர்களை நியாயந்தீர்க்க கூடாது என்றும்.
And yet I find some Christians taken up with these 2 verses against jewelry and completely ignoring major sections of scripture.
ஆனால் சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த நகை அணிய கூடாது என்கிற இந்த இரண்டு வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பெரிய காரியமாக்கி ஆனால் பல பெரிய காரியங்களை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம்.
I'm not saying those we should ignore those 2 verses.
அந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் அது காண கண்டுகொள்ள கூடாது என்று சொல்லவில்லை.
I'm saying give the little finger the importance of the little finger and give the heart the importance of the heart.
சுண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சுண்டவர்களுக்கு கொடுங்கள். இருதயத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இருதயத்திற்கு
கொடுங்கள். The human body
மனுஷ சரீரம்
the little finger is not more important than the heart.
இருதயத்தை காட்டிலும் சுண்டவர்கள் அதிக முக்கியம் வாய்ந்ததல்ல.
I'm not saying cut it off.
ஆகவே இதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லவில்லை.
I'm just saying don't make it 12 feet long.
இதை 12 அடி நீளமாய் மாற்றி விடாதீர்கள் என்று தான் சொல்கிறேன்.
The same with speaking in tongues and different gifts like this.
இதே போல தான் அந்நிய பாஷை பேசுதலும் பல வரங்களும்
இப்படித்தான். You want to know what God is like.
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய
வேண்டும். You must see what he emphasizes more in scripture.
வேதத்திலே அதிகமாய் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
What he emphasizes less.
குறைவா எதற்கு மதிப்பு கொடுக்கிறார் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும்.
God may speak on 10 different subjects and repeat 2 or 3 of them again and again.
10 தலைப்புகளிலே தேவன் பேசலாம், அதில் 2-3 தலைப்புகளை மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்தி கூறலாம்.
The Old Testament prophets never sought their own reputation.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சொந்த பெயரை தேடவில்லை.
They were not always seeking to preach a new message every time.
எப்பொழுது பார்த்தாலும் புது செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை.
Preachers feel like that because they say, oh well, what will people think if I preach that same message again?
அதே செய்தியை மீண்டுமாய் நான் பிரசங்கித்தால் மற்றவர் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி பிரசங்க நினைத்து புது பிரசங்கத்தை செய்ய விரும்புகிறார்.
Prophets are not bothered about what people think.
ஆனால் ஜனங்கள் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து தீர்க்கதரிசிகள் கவலைப்படுவதில்லை.
They know what people need because God tells them.
தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறபடினாலே ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார்.
And they may repeat the same message 20 times.
அதே செய்தியை 20 முறை கூட அவர்கள் திருப்பி திருப்பி சொல்ல முடியும்.
Because they don't seek the honor of men.
ஏனென்றால் அவர்கள் மனிதனுடைய கனத்தை தேடுவதில்லை.
And that's why I say there are very few prophets.
ஆகவே தான் ஒரு சில தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள் என்பதை நான்
சொல்கிறேன். Because people seek the honor of men so much.
ஏனென்றால் ஜனங்கள் மனிதனுடைய கனத்தை அதிகமாக தேடுகிறபடினால்.
Nahum was a man who lived 100 years before after Jonah.
யோனாவுக்கு பிறகு 100 வருஷங்கள் கழித்து வாழ்ந்தவன் தான் நாகும்.
Jonah went to Nineveh.
யோனா நினிவேக்கு சென்றான்.
And Nahum is preaching against Nineveh now.
இப்பொழுது நாகும் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறார்.
100 years later.
100 வருஷங்கள் கழித்து.
At this time Assyria was the most powerful nation on earth and Nineveh was its capital.
இந்த நேரத்திலே காலகட்டத்திலே அசிரியா மிகவும் உலகத்திலே வல்லமை வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. நினிவே அதனுடைய தலைநகரம்.
He speaks about God's anger and vengeance in this book.
இந்த புத்தகத்திலே தேவனுடைய கோபாக்கினையையும் தேவனுடைய பழிவாங்குதலையும் பிரசங்கிக்கிறார்.
That is the subject of Nahum's prophecy.
இதுதான் நாகும் தீர்க்கதரிசியினுடைய பாடம்.
And he says how Nineveh will be destroyed.
நினிவே எப்படி அழிக்கப்படும் என்று சொல்கிறார்.
Now to say that about the world's only superpower is an amazing thing to say.
உலக நாடுகளிலே அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே வல்லரசாகிய இந்த அசிரியாவினுடைய தலைநகரை பற்றி இப்படி சொல்லுவதற்கு அது ஒரு பெரிய தைரியம் வேண்டும்.
If you say that some small unknown country in Africa is going to disappear in a few years.
ஆப்பிரிக்கா தேசத்திலே முன்பின் தெரியாத ஒரு நாடு இன்னும் ஒரு சில வருஷங்களிலே மறைந்து போகப் போகிறது என்று சொல்வது பெரியதல்ல.
Okay, there's a possibility.
அதற்கு ஒரு சாத்தியம் உண்டு.
But if you were to say that about the most powerful nation on the earth today, that's going to disappear in a few years.
ஆனால் இன்றைக்கு உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாட்டை குறித்து ஒரு சில வருஷங்களிலே மறைந்து போகும் என்று சொன்னால்,
not just become weak but disappear altogether.
அந்த நாடு பலவீனமடையும் என்று மட்டுமல்ல அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்வது.
Who would believe it?
அதை யார் விசுவாசிப்பார்?
Who would dare to prophesy such a thing?
இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனத்தை சொல்வதற்கு யாருக்கு தைரியம்?
And nobody believed Nahum when he said that.
நாகும் சொல்லும்பொழுது யாருமே அதை நம்பவில்லை.
But as we look back over history,
ஆனால் நாம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும்
we see that every word that these Old Testament prophets prophesied were fulfilled exactly.
இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி பேசின ஒவ்வொரு காரியமும் அதே விதமாக நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம்.
Concerning the destruction of the great world empires of Assyria,
இந்த உலகத்தின் பெரிய சாம்ராஜ்யமாகிய அசிரியாவுடைய அழிவு பற்றி, எகிப்தை பற்றி,
பாபிலோனை
பற்றி,
Tyre,
தீர்வை பற்றி,
the empires of Assyria and Babylon disappeared completely, they don't even exist today.
இன்றைக்கு இல்லாத அளவுக்கு பாபிலோனிய சாம்ராஜ்யமும் அசிரிய சாம்ராஜ்யமும் அழிந்து போய்விட்டது.
The big city of Tyre, God said, will be reduced to rubble. And that's exactly what's happened today.
தீரு பட்டணம் இருக்கலமாக்கப்படும் என்று சொன்னது போல இன்றைக்கு அதே போல நடந்து விட்டது.
But God never said any of these things about Egypt.
ஆனால் எகிப்தை குறித்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லவில்லை.
Which was a bigger nation long before Assyria and Babylon.
அசிரியா பாபிலோனுக்கு முன்னதாகவே இருந்ததான ஒரு பெரிய நாடு.
In Moses' time.
மோசே நாட்கள்.
But he never said anything that Egypt would disappear.
ஆனால் எகிப்து மறைந்து போகும் என்று சொல்லவே இல்லை.
So what is the result?
அதனுடைய விளைவு என்ன?
Egypt exists even today.
இன்றைக்கும் கூட எகிப்து இருக்கிறது.
So when God says something about any country through its prophets.
ஆகவே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ஒரு நாட்டுக்கு ஏதாவது சொன்னார்
என்றால், it happens exactly like that.
அது அதே போலவே நடைபெறுகிறது.
And that assures us that whatever God says in the New Testament, the warnings will also be fulfilled exactly as it's written.
அதே போல புதிய ஏற்பாட்டில் தேவன் என்னென்ன எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அதுவும் அப்படியே நிறைவேறும் என்பதை இது நிரூபிக்கிறது.
That assurance we get.
இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
See, for example, the Lord says that everyone will have to give an account of their life one day to him.
எல்லாரும் ஒரு நாளிலே தங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
வேண்டுகிறார்.
எல்லாரும்.
It will happen.
அது நடக்கும்.
Whether it looks like it or not.
அது இப்படி நடக்கும் போல தோன்றினாலும் தோன்றாது.
Everyone will reap exactly what they have sown.
ஒவ்வொருவனும் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்.
That will happen exactly like it says.
அது சொல்லப்பட்டபடியே நடக்கும்.
Jesus said every careless word men speak they'll give an account in the day of judgment.
நியாய தீர்ப்பின் நாளிலே மனிதன் பேசுகிற வீணான வார்த்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
Happen exactly like that.
அதே போலவே நடக்கும்.
How do we know?
எப்படி தெரியும்?
things that Nahum said happened exactly like that.
Nahum சொன்ன காரியங்கள் அதே போல நடந்தது.
Even though it didn't look like at that time that it would happen.
அந்த காலகட்டத்திலே அது நடக்கும் போல தெரியாமல் போனாலும் கூட.
But because the judgment doesn't come immediately, people say, oh well, it won't happen.
நியாயத்தீர்ப்பு உடனடியாக வராதபடினாலே அது நடக்காது என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்.
People say it won't happen to me.
எனக்கு அது நடக்காது என்று சொல்கிறார்கள்.
And that's exactly what Assyria said when they heard all about this from Nahum.
இந்த நாகமுடத்திலிருந்து இதை கேள்விப்பட்டபொழுது அசிரியா மக்கள் அப்படித்தான்
சொன்னார்கள். Oh yeah, this crazy Hebrew prophet says all that.
இந்த எபிரேய தீர்க்கதரிசி அவன் ஒன்றும் தெரியாது அவன் இதெல்லாம்
சொல்கிறான். We're okay, nothing is going to happen to us.
நாங்கள் நலமாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது.
But the judgment came finally.
ஆனால் கடைசியாக நியாயத்தீர்ப்பு வந்தது.
What Nahum said was fulfilled.
நாகம் சொன்ன காரியங்கள் நிறைவேறியது.
Another thing we see here is this.
இங்கே நான் பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால்
when God sent Jonah to Nineveh earlier, we could ask why God sent Jonah to Nineveh when he knew that this nation was going to become so evil and to be destroyed 100 years later.
யோனாவை தேவன் நினிவே பட்டணத்துக்கு அனுப்பினார். அதிலிருந்து 100 ஆண்டுகள் கழித்து இந்த நினிவே தேசமான நினிவே பட்டணமாது மிகவும் கொடூரமாய் மாறும் என்று அறிந்து ஏன் பின்னர் யோனாவை அனுப்பினார் என்று கேட்கலாம்.
God is a just God.
என்றால் தேவன் நியாயமான தேவன்.
Wherever there is hope of a person people repenting, he always gives them that option.
இங்கெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு அந்த தருணத்தை
கொடுக்கிறார். He doesn't want anybody to perish.
யாருமே அழிந்து போக வேண்டும் என்று விரும்பவில்லை.
And he knew that Nineveh would repent.
நினிவே மனம் திரும்பும் என்று அவருக்கு தெரியும்.
So he sent Jonah there.
ஆகவே யோனாவை அங்கே அனுப்பினார்.
Even today,
இன்றைக்கும் கூட
God doesn't send his servants anywhere unless he's got some purpose for those people to whom he's sending them.
தேவன் யாரிடத்திலே ஜனங்களை அனுப்புகிறாரோ அந்த ஜனங்களை குறித்து தேவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் யாரையும் அங்கே அனுப்ப மாட்டார்.
If you're as a servant of God, you're going wherever you feel like going, then of course you better plan your own message.
நீங்கள் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே தான் நாங்கள் போக வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செய்தியை நீங்களே தயாரித்துக் கொள்ளுங்கள்.
But if you have waited on the Lord,
தேவனை காத்திருந்தால்
God has led you to go somewhere.
ஒரு இடத்துக்கு போக முடியாது தேவன் விரும்பினால்
even if it's a very difficult place like Nineveh,
நினைவை போல ஒரு கடினமான இடமா இருந்தாலும் சரி,
absolutely sure that God has a plan for that place.
தேவன் அந்த இடத்திற்கென்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் முற்றிலுமா நிரூபிக்க முடியும்.
Jonah was sent with a purpose.
யோனா ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பப்பட்டான்.
Because many people in Nineveh repented.
அநேகர் அங்கே மனம் திரும்பினார்.
And in that generation they turned from sin.
அந்த சந்ததியார் பாவத்திலிருந்து விலகி தேவனிடத்தில் திரும்பினார்கள்.
I don't know whether some of them went to heaven.
அதிலே ஒரு சிலர் பரலோகத்துக்கு போயிருக்கலாம் எனக்கு தெரியவில்லை.
But here God did not send Nahum to Nineveh with a message.
இப்பொழுது நாகமே நினைவேக்கு ஒரு செய்தியோடு கூட அனுப்பவில்லை.
Why?
ஏன்?
Because he saw that Nineveh now had no desire to repent.
இப்பொழுது நினைவேக்கு மனம் திரும்புவதற்கு சற்றேனும் ஆசை இல்லை என்பதை பார்க்கிறார்.
So what can we learn from the example of Jonah and Nahum?
ஆகவே யோனா நாகம் இவருடைய மாதிரியிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்?
That if you listen to God, you won't waste your time going to places that God doesn't want you to go.
நீ தேவனுக்கு செவி கொடுத்தால் தேவன் விரும்பாத இடத்திற்கு நீ போய் நேரத்தை வீணாக்க மாட்டாய்.
You'll only go where something useful can be accomplished for God.
தேவனுக்கென்று பிரயோஜனமான காரியங்கள் எங்கே சாதிக்க முடியுமோ அங்கே மட்டும் தான் நீங்க போவீங்க.
These prophets lived before God's face.
இந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக
வாழ்ந்தார். They waited for him to tell them what to do.
அவர்கள் தேவனே தங்களுக்கு சொல்லும்படியாக அவரிடத்தில் காத்திருந்தார்கள்.
They didn't just rush around here and there like Christian preachers today just because they got money.
பணம் கிடைக்கிறபடினால இங்கும் அங்குமாய் வேகமாக ஊழியம் செய்கிற பிரசங்கர்களை போல அவர்கள் இல்லை.
They took time to wait on God.
அவர்கள் தேவனிடத்தில் காத்திருக்கும்படியாக நேரம் எடுத்தார்கள்.
Now the message of Nahum was basically a message of God's anger.
நாகும் உடைய செய்தி என்னவென்றால் தேவ கோபாக்கினியின் செய்தி.
In chapter 1,
ஒன்றாம் அதிகாரம்
verses 2 and 6.
இரண்டாம் வசனம் ஆறாம் வசனம்.
We see seven words.
ஏழு வார்த்தைகளை பார்க்கிறோம்.
Jealous,
வைராக்கியம்,
avenging,
சரி நீதியை சரி கட்டுதல்,
and wrathful,
கோபமுள்ளவர்,
vengeance again verse 2.
இரண்டாம் வசனத்தில் மீண்டும் பார்க்கிறோம் நீதியை சரி கட்டுகிறவர்,
indignation in verse 6.
ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் மீண்டும் கோபம், உக்கிரம் கோபம்,
anger,
கோபம்,
burning,
எரிச்சல்,
and rage,
அக்கினியை போல வரக்கூடியதான கோபம்.
See, all these are words which express God's intense anger and fury against sin.
இந்த காரியங்கள் அனைத்தும் பாவத்துக்கு விரோதமாக தேவனுக்கு இருக்கக்கூடியதான கோபத்தையும் உக்கிர கோபத்தையும் காண்பிக்கிறது.
Also against the people who continue in sin.
அதோடு கூட பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் மீதும் அந்த கோபத்தை காண்பிக்கிறது. மூன்றாம் வசனம்.
The Lord is very slow to get angry, but when he does get angry, you can't stop him.
தேவன் நீடிய சாந்தமுள்ளவர், ஆனால் அவருக்கு கோபம் வரும்பொழுது யாரும் அவரை நிறுத்த முடியாது.
You can't stop him.
யாருமே அவரை நிறுத்த
முடியாது. God is very patient.
தேவன் பொறுமையுள்ளவர்.
But finally he will judge.
கடைசியாக அவர் நியாயம் தீர்ப்பார்.
And I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
His anger is primarily directed against those who trouble other people.
எப்பொழுதுமே தேவனுடைய கூபம் யார் மீது இருக்குமானால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர் மீதுதான்.
His anger is not directed against those who ruin themselves with drug addiction and alcohol and all that.
மதுபானத்தினாலே போதைப் பொருளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் எப்பொழுதும்
இருக்கும். See, those are sins where you destroy yourself.
இந்த பாவங்கள் உங்களையே நீங்கள் கெடுத்துக் கொள்வதாகும்.
Those are bad.
அதும் கெட்டதுதான்.
Because this body is the temple of the Holy Spirit.
ஏனென்றால் இந்த சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது.
But they are not 1% as bad as the sins where you hurt other people.
ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்கிறீர்களே அதை பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய தீமை 1% தான்.
God didn't curse Adam.
ஆதாமை தேவன் சபிக்கவில்லை.
He cursed the ground.
அந்த பூமியை தான் சபித்தார்.
But he cursed Cain.
ஆனால் காயினை தேவன் சபித்தார்.
Why did he curse Cain?
ஏன் காயினை சபித்தார்?
Because Adam didn't hurt anybody else by his sin.
ஆதாம் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக வேறு யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை.
He hurt himself.
அவன் தனக்கு தானே தீங்கு செய்துவிட்டான்.
But Cain hurt somebody else.
ஆனால் காயின் வேறொருவனுக்கு தீமை செய்தான்.
And that's very very serious.
அது மிகவும் சீரியஸான ஒரு பாவம்.
So God's anger is mainly directed at people who hurt others.
ஆகவே மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிறவர்கள் மீதுதான் தேவ கோபாக்கினை வருகிறது.
That's a much more serious sin than when you hurt only yourself.
உங்களை நீங்களே தீங்கு இழைப்பதை பார்க்கலாம் மற்றவர்களுக்கு.
These words like anger and vengeance.
ஆகவே இங்க நீதியை சரி கட்டுதல் கோபம் என்கிற வார்த்தைகள்.
The Bible says that we should not take vengeance on anybody.
நாம் யாருக்கும் பழிவாங்க கூடாது என்று வேதம் சொல்கிறது.
Because the Bible says vengeance belongs to God.
பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்கிறது.
And I will repay, says the Lord.
நான் அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று
ஆண்டவர் சொல்கிறார். Read that in the end of Romans chapter 12.
ரோமர் 12 அதிகாரம் கடைசியில் இதை நாம் வாசிக்கிறோம்.
And God will definitely repay.
தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு.
If somebody has harmed you,
யாராவது உங்களுக்கு தீமை செய்திருந்தால்,
the Bible says that when Jesus was being ill-treated,
இயேசு தவறாய் நடத்தப்படும் பொழுது,
1 Peter chapter 2,
1 பேதுரு 2,
he did not threaten anybody.
அவர் யாரையும் பயமுறுத்தவில்லை.
He committed his cause to him who judges righteously.
நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
And God will one day take vengeance on all those people who crucified Jesus.
இயேசுவை சிலுவையில் அறைந்த எல்லார் மீதும் தேவன் ஒரு நாளிலே பழிவாங்குவார்.
He may have forgiven them.
அவர்களை இயேசு மன்னித்து வந்திருக்கலாம்.
That's only the horizontal aspect of the sin.
அது பாவத்தினுடைய இடைமட்டமான ஒரு நிலைதான்.
That's forgiven.
அது மன்னிக்கப்பட்ட.
But there's a vertical aspect to that sin.
அங்கே செங்குத்தான ஒரு அம்சம் இருக்கு.
Where they sinned against God.
அங்கே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள்.
And if they don't repent, they'll be punished.
அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்.
And they did not repent.
அவர் மனம் திரும்பாமல் போனால்,
so that is vengeance.
அதுதான் தேவன் நீதியை சரி கட்டும்.
Why was God so angry with Assyria here?
இங்கே அசிரியாவின் மீது ஏன் தேவன் அவ்வளவு கோபம்
இருக்கிறார்? Because they were smoking and drinking and all that.
அவர்கள் சிகரெட் பிடித்துக் கொண்டு குடித்துக் கொண்டிருப்பதனாலே அல்ல.
No.
இல்லை.
Assyria, God was angry with them because they were hurting other people.
இந்த அசிரியா மக்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்தபடினாலே தேவன் அவர்கள் மீது கோபம்
ஆயிற்று. One day God will judge every single human being who has hurt another person in any way.
ஏதாவது ஒரு விதத்திலே மற்ற மனிதனுக்கு தீமை செய்த ஒவ்வொருவனையும் தேவன் ஒரு நாளில் நீதியை சரி
கட்டுவார். You hurt people by your words or by your actions.
உங்களுடைய வார்த்தைகளினாலோ உங்களுடைய செய்கைகளினாலோ மற்றவர்களுக்கு தீமை
செய்தால், One day God will judge you.
ஒரு நாளிலே தேவன் உன்னை நியாயந்தீர்ப்பார்.
Matthew 5:22 Jesus said if you hurt somebody with your words, God will not even listen to you till you said it right.
மத்தேயு 5:22 பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு நீ வாயினால் வாயின் வார்த்தையில் தீமை செய்திருந்தால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது.
See, love demands anger.
அன்பு கோபத்தை எதிர்பார்க்கிறது.
God is a God of love, therefore he's angry.
தேவன் அன்பின் தேவனாக இருக்கிறபடினாலே அவர் கோபமுள்ளவராயிருக்கிறார்.
Supposing you have two children.
உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Say 5 years old, 2 years old.
5 வயது குழந்தை, 2 வயது.
5 year old one day is hitting the old younger boy on his head with a stone.
5 வயது பையன் அந்த 2 வயது குழந்தையை கல்லை வைத்து தலையில் அடிக்கப் போகிறான்.
Will you get angry?
உங்களுக்கு கோபம் வருமா?
If you don't get angry, you don't love your little boy.
உங்களுக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால் சிறு பையனை நீங்கள் நேசிக்கவில்லை.
And you will punish that older child.
நீங்கள் அந்த முதிய மூத்த பிள்ளையை அடிப்பீர்கள்.
For hurting the other one.
அந்த சிறு பிள்ளையை அடித்ததற்காக.
That's exactly what God does.
இதைத்தான் தேவன் செய்கிறார்.
All are God's creation.
எல்லாருமே தேவனுடைய சிருஷ்டிப்பு தான்.
And if one of God's creation hurts another of God's creation,
ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பு இன்னொரு தேவனுடைய சிருஷ்டிப்பை தீமை செய்யும்
பொழுது, and that poor person cannot do anything in return,
அந்த ஏழை நபர் மாறுத்தரமா ஒன்றும் செய்ய
முடியவில்லை என்றால்,
அவர்கள் அப்படியே மரித்து,
think that's the end of the matter?
அதோடு காரியம் முடிந்து
விட்டது.
அவர்கள் விசுவாசிகளாக இருந்தால்,
one day this person will have to pay for all that he did.
ஒரு நாளிலே இவன் செய்த எல்லா காரியத்திற்காகவும் விலை கிரயம் செலுத்த
வேண்டும். Chapter 1 verse 7 to 10 you see God's attitude towards his friends and his enemies.
1 Samuel 7:9 வரை சத்துருக்களுக்கு விரோதமாக தேவனுடைய மனப்பான்மை.
The Lord is a stronghold in the day of trouble. He knows those who take refuge in him.
இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார்.
But he'll make a complete end of and will pursue his enemies into darkness.
ஆனால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் என்று பார்க்கிறோம்.
So there's a different attitude he has towards his friends and his enemies.
ஆகவே தம்முடைய நண்பர்களிடத்திலும் தம்முடைய சத்துருக்களிடத்திலும் இரண்டு விதமான மனப்பான்மையை தேவன் வைத்திருக்கிறார்.
And he says to Nineveh, what are you scheming against the Lord? He'll destroy you with one blow.
நீ கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் ஒரு அடியிலே சர்வ சங்காரம் பண்ணி விடுவார்.
First of all, the Lord was angry with Assyria for their pride.
முதலாவதாக அவருடைய பெருமை நிமித்தமாய் தேவன் அசீரியாவை
மீது கோபமாய் இருந்தார். Advantage of others and exploited them.
மற்றவர்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு தீங்கிழைத்தார்கள்.
Even if some of this is heavy reading, these Old Testament prophecies, you see something of God's heart here.
இவ்விதமான கடுமையான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களிலே தேவனுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
The Lord says here in verse 12 and 13.
12 13 வசனம் ஆண்டவர் சொல்கிறார்.
I won't afflict you anymore, my people.
என் ஜனங்களே இனிமேலும் நான் உங்களை திரும்பப்படுத்த மாட்டேன்.
The yoke of this Nineveh, this Assyrians from you.
உண்மையில் இருக்கிறதான இந்த அசிரியனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று
சொல்கிறார். Tells the Assyrian king, I'll bury you for the way you've treated my people.
நீ என் ஜனங்களை நீ நடத்தின விதத்திற்காக உன்னை நான் பிரத குழியாப்பேன் என்று சொல்கிறார்.
And to his people God says,
அவருடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார்,
See on the mountains, verse 15, the feet of him who brings good news, the Assyrian has been defeated.
அசிரியன் தோற்று போனான் என்றதன சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல்
விழுகிறது. One will never pass through you.
துன்மார்க்கன் உன் வழியாய் கடந்து போவதில்லை.
This is the message we preach.
இதைத்தான் நாம் இந்த நாளிலே பிரசங்கிக்கிறோம்.
In Isaiah 52 we saw how lovely are the on the mountains are the feet of those who bring another good news.
சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய கால்கள் மலைகள் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஏசாயா 52 வாசித்தோம்.
That your God reigns.
உன் கர்த்தர் அரசாளுகிறார்.
That is the message there.
அங்கே இருக்கிற செய்தி அதுதான்.
Here the people are bringing the good news.
இங்கே ஒரு நல்ல செய்தியை ஜனங்களுக்கு
கொடுக்கிறார். But the devil has been defeated.
சாத்தான் தோற்று போனான்.
Assyria is a picture of Satan.
அசிரியா பிசாசுக்கு ஒப்பாக
இருக்கிறது. And the message is,
அந்த செய்தி என்னவோ,
good news means gospel.
நல்ல செய்தி என்று சொன்னால் சுவிசேஷம்.
Satan has been defeated.
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
He can never rule over you again.
இனிமேலும் அவன் உங்களை ஆள
மாட்டான். Don't be afraid.
பயப்பட வேண்டாம்.
That's the message in Nahum.
இதுதான் நாகமில் இருக்கக்கூடிய.
How beautiful are the feet of those who bring that good news.
இந்த சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் அவ்வளவு அழகா இருக்கிறது.
And a few years after Nahum prophesied,
நாகம் தீர்க்கதரிசனம் சொல்லி ஒரு சில ஆண்டுகளிலே,
there was no hope left for the people of Assyria.
அசிரியா மக்களுக்கு நம்பிக்கை
இல்லாமல் போய்விட்டது. God didn't give them an opportunity of repentance.
இவர்களுக்கு இந்த தருணத்திலே மனந்திரும்புவதற்கு தேவன் நேரம் கொடுக்கவில்லை.
Unlike in Jonah's time, they resisted his calls again and again and again.
யோனாவின் நாட்களில் இருந்ததைப் போல அல்லாமல் இந்த நாட்களிலே மீண்டும் மீண்டும் தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள்.
It says in chapter 2 verse 2 that Assyrians had devastated Israel and destroyed them.
இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அசீரியர்கள் இஸ்ரவேலின் மகிமை எல்லாம் அழித்து போட்டார்கள்.
And then in 8 and 9 God says how he will destroy and devastate Nineveh.
நினிவேயை தாம் எப்படி அழிக்க போகிறேன் என்று 8-9 வசனங்களிலே சொல்லுங்க.
And you know that happened one day when Babylon defeated Assyria.
ஒரு நாளிலே பாபிலோன் அசீரியாவை தோற்கடித்தது.
And exactly like Assyria treated Israel, God treated Babylon treated Assyria.
எப்படி அசிரியா தேவ ஜனத்தை நடத்தியதோ கொடுமைப்படுத்தியதோ அதே போல பாபிலோன் அசிரியாவை கெடுத்தது.
The Nineveh had filled their houses with the plunder they got from Israel.
நினிவேயானது இஸ்ரவேலிலிருந்து கிடைத்த கொள்ளை பொருளினாலே தங்களை விட்டு நிரப்பினார்கள்.
And Babylon came and treated Assyria the same way.
பாபிலோன் வந்து அசிரியாவை அதே விதமாக நடத்தினார்கள்.
In chapter 3
மூன்றாம் அதிகாரம்
it speaks of their harlotries by which they enticed the nations in verse 4.
நான்காம் வசனத்திலே வேசித்தனங்களினாலே ஜாதிகளை அவர்கள் இழுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.
There was something attractive about Nineveh by which they attracted the nations before they destroyed them.
நினிவேயிலே ஏதோ ஒரு காரியம் கவர்ச்சிகரமாக இருந்தது. அவர்கள் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக மற்ற தேசங்களையும் அவர் கவர்ந்து இழுத்தார்கள்.
This is a warning to us also.
இது நமக்கும் வரக்கூடிய ஒரு எச்சரிப்பு.
Very often the world attracts us and entices us with something before it destroys us.
இந்த உலகமானது நம்மை கெடுப்பதற்கு முன்பதாக நயங்காட்டி நம்மை ஈர்க்கிறது.
How did Nineveh destroy the nations?
எப்படி இந்த நினைவை மற்ற தேசங்களை அழித்தது?
First attracting them,
முதலாவது தன் பக்கமாக இழுத்தது.
And then destroying them.
அதற்கு பிறகு அழித்தது.
That's exactly how the world attracts today.
இன்றைக்கும் இதே போலத்தான் இந்த உலகம் நம்மை இழுக்கிறது.
I mean, Satan tried to even tempt Jesus with the glory of the world.
இந்த உலகத்தின் மகிமையினால் இயேசுவே சோதிக்க சாத்தான் முயற்சித்தார்.
So we have a warning here to be careful of things that entice us.
ஆகவே நம்மை நயங்காட்டுகிற ஏமாற்றுகிற காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க முடியாத ஒரு எச்சரிப்பு இங்கே பெற்றுக் கொள்கிறோம்.
We see here in The Lord asked Nineveh in verses 8 to 10 of chapter 3.
8-10 வரை மூன்றாம் அதிகாரத்திலே தேவன் பார்க்க சொல்கிறார்,
Are you better than all these other countries which were great once upon a time but which were destroyed?
ஒரு காலத்திலே பெரிய நாடுகளாக இருந்தது, அந்த தேசங்கள் எல்லாம் இப்பொழுது அழிந்து போய்விட்டது. அதை காட்டிலும் நீங்கள் பெரிய தேசமாக
இருக்கிறீர்கள். No, he says, you will be destroyed too.
நீயும் கூட அழிக்கப்படுவாய் என்று சொல்கிறார்.
See, the Assyrians could say God used us to defeat these other countries.
அசிரியர்கள் தேவன் மற்ற தேசங்களை அழிக்கும்படியே எங்களை பயன்படுத்தினார் என்று சொல்லலாம்.
It's true.
அது மெய்தான்.
Later on God used Babylon to destroy Assyria.
அதற்கு பிறகு தேவன் அசீரியாவை அழிக்கும்படிக்கு பாபிலோனை பயன்படுத்தினார்.
But we can't become proud when God gives us a ministry.
தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது நாம் பெருமை அடைந்து விடக் கூடாது.
Because he can take it away from us if we backslide and take the glory to ourselves.
நாம் அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொண்டு நாம் பின்வாங்கி போவோமேயானால் அந்த ஊழியத்தை தேவன் திரும்ப எடுத்துக் கொள்வார்.
Finally it says
கடைசியாக
verses 11 to 19.
11-19
Everyone everywhere will agree with my judgment on you, Nineveh.
நினைவையே உண்மையில் நான் கொடுக்கக்கூடியதான இந்த நியாய தீர்ப்பை எல்லா இடத்திலும் இருக்க ஒவ்வொருவனும் ஒத்துக்கொள்வான்.
One day all men will stand before God for the final judgment.
கடைசி நியாய தீர்ப்புக்காக எல்லா மனிதரும் தேவனுக்கு முன்பாக நிற்க
வேண்டும். And the whole world will stand before him and be judged.
முழு உலகமும் அவருக்கு முன்பாக நின்று நியாய
தீர்ப்பு. And when people are sent to hell,
ஜனங்கள் நரகத்துக்கு
அனுப்பப்படுவார்கள். Same thing that's written here will be fulfilled.
இங்கே எழுதப்பட்ட இதே காரியங்கள் அப்பொழுது
நிறைவேறும். All people will agree with my judgment on all those people who are being sent to hell.
அங்கே நரகத்துக்கு அனுப்பப்படுகிற எல்லா மக்களுடைய நியாய தீர்ப்பும் செம்மையானது என்பதை முழு உலகமும் ஒத்துக்கொள்ளும்
என்று சொல்லுகிறார். That's the meaning of Nahum 3:19.
இதுதான் நாகம் 3:19
உடைய. God takes vengeance on those who have hurt other people.
மற்றவர்களுக்கு தீமை செய்த பொல்லாப்பு செய்த மக்கள் மீது தேவன் நீதி சரி கட்டும் பொழுது
everybody will agree.
எல்லாரும்
with God.
கேட்கிற எல்லாரும் அதை ஒத்துக் கொள்வார்கள்.
That's a righteous judgment.
ஆமாண்டவரே, இது நீதியான நியாய தீர்ப்பு.
So let's live in the fear of God.
ஆகவே நாம் தெய்வ பயத்திலே வாழ கற்றுக்கொள்வோம்.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்.
We have reached the book of Habakkuk in our study through the Bible.
வேதாகம முழுவதும் என்ற இந்த படிப்பிலே ஆபகுக் புத்தகத்திலே இப்பொழுது வந்திருக்கிறோம்.
The subject of this book is the conflict and triumph of faith.
விசுவாசத்தின் போராட்டமும் அதன் ஜெயமும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள்.
This is a story of a man who had questions that he wanted to ask God.
தேவனிடத்தில் பல கேள்விகளை கேட்க விரும்பின ஒரு மனிதனுடைய கதைதான் இந்த புத்தகம்.
Questions that made him doubt.
சந்தேகிக்கும்படியாக அவனுக்கு இருந்த கேள்விகள்.
But he journeyed from that place of doubt to the place of certainty.
சந்தேகம் என்கிற இடத்திலிருந்து பிரயாணமாய் அவன் நிச்சயம் என்கிற இடத்திற்கு போகிறான்.
You know, he starts with doubt in verse 2. How long, O Lord, will I call for help and you don't hear?
கர்த்தாவே, நான் இதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீர் என்று இரண்டாம் வசனத்தில்
கேட்கிறான். I shout to you and you don't answer.
நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் அறியாமல் இருக்கிறீர்.
No one is coming to save me.
யாரும் என்னை ரட்சிப்பதற்கு வருவதில்லை.
But by the time you come to the end of that book, he says, the Lord God is my strength.
ஆனால் இந்த புத்தகத்தின் முடிவிலே வரும்பொழுது கர்த்தரின் பலன் என்று சொல்கிறார்.
I will rejoice in the Lord.
என்ற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார்.
18 of chapter 3.
மூன்றாம் அதிகாரம் 18 வசனம்.
Basically Habakkuk had two questions that he wanted to ask God.
அடிப்படையிலே ஆபகுக்கு தேவனிடத்தில் இரண்டு கேள்விகளை கேட்டார்.
And God gave him the answers.
அவனுக்கு அதற்கு பதிலை கொடுத்தார்.
The point we see here is that even a man of God can have doubts.
ஒரு தேவ மனிதனுக்கும் கூட சந்தேகங்கள் இருப்பது வழக்கம் என்று நாம் பார்க்கிறோம்.
That we see right through the scriptures.
வேதம் முழுதுமாய் நாம் பார்க்கிறோம்.
As long as we live in this earth, there can be certain doubts that can come into our mind and many questions too.
இந்த உலகத்திலே நாம் வாழும் பரியந்தமும் நம்முடைய இருதயத்திலே பல கேள்விகள் எழும்பலாம், நிறைய சந்தேகங்களும் கூட இருக்கலாம்.
There's nothing wrong with asking God questions.
தேவனிடத்திலே கேள்விகளை கேட்பதிலே தவறு ஒன்றுமில்லை.
In fact, when our children are little, if they don't ask questions, we think something is wrong with them.
சொல்லப்போனால் நம்முடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும்பொழுது நம்முடைய கேள்வி கேட்காவிட்டால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று நாம் விளங்கிக்
கொள்ளலாம். An intelligent child will keep on asking questions. Daddy, why this and why that?
அப்பா, இது ஏன் இப்படி இருக்கிறது, அது என்ன என்று சொல்லி ஒரு புத்தியுள்ள மகன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான்.
How does this happen?
இது எப்படி நடக்கிறது?
Why is it like this?
ஏன் இது இப்படி இருக்கிறது?
We are delighted when we hear such questions.
அப்படிப்பட்ட கேள்விகளை நம்முடைய பிள்ளைகள் கேட்கும்பொழுது நாம் மகிழ்கிறோம்.
In fact, a good father will encourage his children to ask questions.
சொல்லப்போனால் ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் கேள்வி கேட்பதை உற்சாகப்படுத்துவான்.
If you get upset with your little children asking you questions, something wrong with you as a father.
சிறு பிள்ளைகள் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் உடனே கோபப்பட்டால் தகப்பனாக இருக்கிற உங்களிடத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம்.
Well, I want to tell you that God is a good father and he loves people who ask him questions.
தேவன் நல்ல தகப்பன், தம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
When you have questions,
உங்களுக்கு கேள்வி இருக்கும் பொழுது,
don't go to people of your own level of maturity.
உங்களைப் போலவே வளர்ந்த மக்களிடத்தில் நீங்கள் போக வேண்டாம்.
They will confuse you even more.
அவர்கள் இன்னும் அதிகமாக உங்களை குழப்பிவிடுவார்கள்.
Go to God directly.
நேரடியாக தேவனிடத்திலே போங்கள்.
Or go to someone who is more mature.
அல்லது உங்களை காட்டிலும் அதிகமாக வளர்ந்திருக்கிற இடத்திலே போங்கள்.
Otherwise you go and ask some person your maturity level questions, you'll confuse him also.
அல்லது உங்களைப் போலவே வளர்ந்த இன்னொருவர் இடத்திலே நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவரையும் குழப்பிவிடுவீர்கள், அவர் உங்களை குழப்பிவிடுவார்.
They may not have any doubts till then, but you ask questions and then they begin to have doubts again.
அதுவரை அவருக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய கேள்வியினாலே அவருக்கு சந்தேகங்கள் பல வந்துவிடலாம்.
The best thing is to go to God.
சிறந்த காரியம்
தேவனிடத்தில்.
உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான சகல காரியங்களுக்கும் வேதத்திலே பதில்
இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத பல காரியங்களுக்கு நாம் தெரிய வேண்டும் என்ற தேவையில்லை, அதற்கு வேதத்திலே பதிலும் இருக்காது.
The Bible tells us things related to life and godliness.
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான காரியங்களை தான் இந்த வேதம்
சொல்கிறது. For such things, 2 Peter 1 says, everything for life and godliness is taught us in this book.
2 பேதுரு 1 அதிகாரத்திலே நாம் 2 அதிகாரம் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாம் இந்த வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
The first question that Habakkuk had is a question that all of us have.
ஆபக்குக்கு இருந்த முதல் கேள்வி என்னவென்றால், நம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான்.
அது
என்னவென்றால்,
Why Lord do you cause wicked people to prosper?
துன்மார்க்கனை ஆண்டவரே நீர் ஏன் செழிக்க பண்ணுகிறீர்?
This is the question that Asaph had in Psalm 73.
சங்கீதம் 73 ஆசாப் இந்த கேள்வியை கேட்டான்.
This is the question that Jeremiah had.
எரிமியாவுக்கு இந்த கேள்வி இருந்தது.
He asked the same question.
இதே கேள்வி அவனும் கேட்டான்.
The Lord told him, if you can't run with men, how will you run with horses?
மனிதர்களோடே நீ ஓட முடியாவிட்டால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
You are bothered by such a simple question, how will you deal with major questions?
சிறு கேள்விகளுக்கே நீ கையாள தெரியவில்லை என்று சொன்னால் பெரிய கேள்விகள் வரும்போது என்ன செய்வாய்?
We saw when we studied Psalm 73 that Asaph got his answer when he went into the presence of God.
ஆசாப் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்பொழுது அவனுக்கு பதில் கிடைத்தது என்று சங்கீதம்
73.
எரேமியாவும் தேவ சமூகத்துக்கு சென்று ஒரு பதிலை
பெற்றுக்கொண்டார்.
ஆபாகுக்கும் தேவ சமூகத்துக்கு போய் ஒரு பதிலை பெற்றுக் கொண்டான்.
You can go to a godly brother, but the best is to go to God.
நீ தேவ பக்தியில் ஒரு சகோதரனிடத்திற்கு செல்லலாம், ஆனால் சிறந்தது தேவனிடத்திலே போக வேண்டும்.
Habakkuk had to go to God because there were no godly brothers around and living near him.
ஆபாகுக்கு அருகாமையிலே வாழ்ந்த தேவ மனிதர்கள் யாரும் இல்லை, ஆகவே அவன் தேவ சமூகத்துக்கு சென்றான்.
Jeremiah was living at the same time but probably some distance away and prophesying in some other place.
இதே காலகட்டத்தில் தான் எரேமியா வாழ்ந்தான், ஆனால் அவன் எவ்வளவு தூரத்திலே வாழ்ந்திருக்கான்.
Habakkuk's cry was, how long O Lord must I call for help and you don't save me?
ஆண்டவரே, எந்த மட்டும் நான் உம்மை கூப்பிட்டுக் கொண்டே இருப்பேன், நீர் என்னை ரட்சியாமல் இருக்கிறீரே என்று கேட்கிறான்.
Have you ever felt like that?
இதுபோல நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா?
Many godly Christians have felt like that in the last 2000 years.
கடந்த 2000 ஆண்டுகளாக அநேக கிறிஸ்தவ தேவ பக்தியுள்ள மனிதர்கள் இப்படிப்பட்ட
கேள்வி சந்தித்தார்கள். Why do you allow these godless people around us to prosper?
எங்களை சுற்றிலும் இருக்கிற தேவனற்ற ஜனங்கள் செழிக்க ஏன் ஆண்டவரே
செய்கிறீர்கள்? Why do you allow these people to harass your children like this?
ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இவ்வளவாய் தொந்தரவுபடுத்துவதற்கு ஏன் துன்மார்க்கருக்கு அனுமதி
கொடுக்கிறீர்கள்?
1 அதிகாரம் 3
வசனம். Destruction and violence everywhere.
ஆண்டவரே, அக்கிரமத்தையும் தீவினையும் எல்லா இடத்திலும் பார்க்கிறேன்.
Surrounded by people who love to argue and fight.
எதிர்த்து நிற்கிறதற்கும் வழக்கையும் வாதையும் எழுப்புகிற ஜனங்களாலே நான் சூழப்பட்டிருக்கிறேன்.
And then he looked at Judah.
அதற்கு பிறகு யூதாவை பார்க்கிறான்.
And Habakkuk says.
ஆபகுக் சொல்கிறான்.
The law has become paralyzed and is useless here.
நியாய பிரமாணமானது பலனற்றதாகி செல்லாமல் போய்விட்டது.
And there's no justice given in the courts.
நியாயஸ்தலத்திலே நியாயம் புரட்டப்படுகிறது.
And the wicked are far greater in number than those righteous.
துன்மார்க்கர் நீதிமான்களை காட்டிலும் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள்.
And justice is perverted and bribes and trickery and all types of things go on.
நியாயம் புரட்டப்படுகிறது, பரிதானம் எல்லாம் அங்கே காணப்படுகிறது.
Now, this is written 2600 years ago.
இவைகள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக
எழுதப்பட்டது. See how relevant it is for our day because this is exactly what we see in our day.
நம்முடைய நாட்களிலும் இதே காரியத்தை தான் பார்க்கிறோம், ஆகவே இது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள்.
In many parts of the world we find this to be true.
உலகத்தின் பல பகுதிகளிலே இது மெய்யா இருக்கிறது என்பதை காண்கிறோம்.
And the Lord did not answer Habakkuk directly.
தேவன் நேரடியாக இதற்கு ஆபகுக்கு பதில் சொல்லவில்லை.
Just like Jesus, many people sometimes asked him questions and he didn't give a direct answer.
அநேக சமயங்களிலே இயேசுவிடத்தில் அநேகர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை.
He sometimes asked them another question.
சில சமயத்தில் வேறொரு கேள்வியை இயேசு கேட்பார்.
God's wisdom is far superior to ours.
நம்முடைய ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானம் எவ்வளவு மேன்மையானதாக
இருக்கு. God's ways of answering questions and dealing with things are very different from ours.
தேவன் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற விதமும் அவர் காரியங்களோடு கூட இடைபடுகிற விதமும் நம்மை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது.
What is God reply?
தேவனுடைய பதில் என்ன?
He says in verse 5, look among the nations, I'm going to do something that you won't even believe if someone told you about it.
5 வசனத்திலே பதில் சொல்கிறார், ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்களிடத்தில் நடப்பிப்பேன்.
See, Israel, the northern kingdom, had already gone into captivity.
இஸ்ரவேல் அந்த வட ராஜ்யம் ஏற்கனவே சிறையிருப்புக்குள்ளாக
More than 100 years ago.
100 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
Judah had never experienced slavery.
யூதா இதுவரை அடிமைத்தனத்தை அனுபவிக்கவே இல்லை.
They thought that will never happen to us.
அது தங்களுக்கு நடக்கவே நடக்காது என்று எண்ணினார்கள்.
It was more than 800 years earlier that they had been slaves in Egypt.
800 ஆண்டுகளுக்கு முன்பதாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள்.
But they don't remember all that.
அதெல்லாம் அவர்களுக்கு நினைவில் இல்லை.
Now the Lord was going to do something with these people that they wouldn't even believe. Now when we read a verse like that, you think he's going to do a mighty miracle of deliverance or something. That's not what he's saying. When he says, I'm going to do something in your days that you won't believe, he's not talking about a miracle.
உங்களுடைய நாட்களிலே நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன் நீங்கள் விசுவாசியாத கிரியை என்று சொல்லும்போது அது ஒரு அற்புதம் அல்ல.
He's saying I am going to send you back as slaves to a heathen nation. You can't even believe that, right?
ஒரு புறஜாதியான தேசத்துக்கு உங்களை அடிமைகளாக அனுப்ப போகிறேன். உங்களால நம்ப முடியவில்லையா?
It's difficult for you to believe that God would ever do such a thing.
தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று நம்புவதற்கே உங்களுக்கு கடினமாக இருக்கிறது.
And he was saying I'm raising up Babylon to be a super power in the world.
இந்த உலகத்திலே சர்வ வல்லரசா இருக்கும்படியாக பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை எடுக்கப் போகிறேன்.
They're not going to rise up by accident.
அவர்கள் தற்செயலாக வருவதில்லை.
God allows them to rise up.
அவர்கள் மேலே எழும்புவதற்கு தேவன் அனுமதிக்கிறார்.
And he allows them to rise up to harass his people Judah.
அவருடைய ஜனங்களாக யூதா மக்களை தொந்தரவுபடுத்துவதற்காக தேவன் இன்னொரு ஜாதி எழும்பு பண்ணுகிறார்.
People in Judah can't believe that God would do such a thing.
தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று யூதா மக்களால் நம்ப முடியவில்லை.
He will raise up heathen people. We may be bad, but he's going to raise up people worse than us to trouble us.
நாம் மோசமானவர்களாக இருக்கலாம், ஆனால் புறஜாதியாரை தேவன் எழுப்பி நம்மை தொந்தரவு செய்ய போகிறாரா?
Yes. God uses heathen people to harass people, to chasten people who are his people.
நம்முடைய ஜனத்தை சிச்சிக்கும்படியாக தேவன் புறஜாதிகளை எழுப்புகிறார்.
It's happened in the Old Testament, it's happened in the New Testament.
பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் நடக்கிறது.
So that's what he says. You won't even believe it if I say so.
ஆகவே நான் இப்படி சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று அதை தான் சொல்கிறார்.
We must believe that God is in control of all nations.
தேவன் எல்லா தேசத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும்.
In various times in India when we have had national elections.
இந்திய தேசத்திலே பல நேரங்களிலே நம்ம தேசிய அளவிலே நமக்கு தேர்தல் நடந்த பொழுது
we believed we could influence the elections more by praying than by voting.
ஓட்டு போட்டு நாம் செல்வாக்கை காண்பிப்பதை விட ஜெபித்து நம்முடைய செல்வாக்கை காண்பிக்கிறோம் என்று நாம் எண்ணினோம்.
We as believers are such a small number in India, we can't influence by voting.
இந்திய தேசத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் மிகவும் சொற்பமானவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஓட்டு போட்டு நாம் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க
முடியாது.
ஆனால் நாம் ஜெபித்து பதில்களை மாற்ற
and fulfill God's will.
இப்படி நாம் தேவ சத்தத்தை நிறைவேற்ற முடியும்.
And that's what we always used to do.
நாம் இதைத்தான் எப்பொழுதும் செய்கிறோம்.
We say, Lord, we don't know what's good for India.
ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு எது நன்மை என்று தெரியவில்லை.
But we want you to put into power those whom you sovereignly permit for the fulfillment of your purposes.
உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக உம்முடைய சர்வத்தி ஆளும் தன்மையிலே யார் அனுமதிக்கிறாரோ அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும் ஆண்டவரே.
Sometimes what we think is the best may not be what God thinks is the best.
சில சமயத்தில் நாம் நல்லது என்று எண்ணுகிற காரியம் தேவனுடைய பார்வையில் நன்மையா இல்லாமல் இருக்கலாம்.
We got to humble ourselves and admit we don't know God's ways.
தேவனுடைய வழிகள் நமக்கு தெரியவில்லை என்று நம்மை நாமே தாழ்த்தி சொல்ல வேண்டியிருக்கிறது.
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
We would not have raised up Babylon to be a super power in order to trouble Israel.
இஸ்ரவேலை தொந்தரவு செய்வதற்காக பாபிலோனி சாம்ராஜ்யமாக நாம் எழுப்பியிருக்க முடியாது.
See, some people think of God as a grandfather up there in heaven always giving us gifts to make us happy.
சிலர் என்ன நினைக்கிறார் என்றால் நம்முடைய தேவன் ஒரு தாத்தாவை போல பரலோகத்தில் இருந்து வெகுமதிகளை அனுப்பி கொண்டு நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
They can't imagine that God can use non-Christians to discipline Christians.
ஆகவே கிறிஸ்தவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக கிறிஸ்தவர் அல்லாதவர்களை தேவன் பயன்படுத்துவார் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை.
Let me take give an example.
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Supposing there's a country where the Christians are always fighting with each other.
ஒரு நாட்டிலே கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒரு சண்டை பண்ணிக் கொண்டே இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம்.
All criticizing each other and every denomination thinking we are the only ones who are God's people.
ஒவ்வொரு சபை பிரிவினரும் நாங்கள் தான் தேவ ஜனங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு
In such a situation, what sort of political party do you think God will allow to win the elections?
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எந்த கட்சி அரசாட்சிக்கு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
The Christians may pray like this.
கிறிஸ்தவர்கள் இப்படி ஜெபிக்கலாம்.
Lord, give us a government that allows preaching of the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுமதி கொடுக்கிற ஒரு அரசாட்சியை எங்களுக்கு
give us a government that allows plenty of money to come from America for the spread of the gospel here.
சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அமெரிக்காவிலிருந்து திரளான பணம் வரக்கூடிய அதுக்கு அனுமதி தரக்கூடிய அரசாட்சியை தாரும்.
But God may see that all that money coming from America is a hindrance to the spread of the gospel.
ஆனால் தேவனோ அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு தடையா இருப்பதை பார்க்கலாம்.
Hindering the testimony of Christ in this land.
அல்லது இந்த தேசத்திலே கிறிஸ்துவின் சாட்சிக்கு குந்தகம் விளைவிப்பதை பார்க்கலாம்.
So he may allow a party to win the elections. It stops all that foreign money coming.
ஆகவே இப்பொழுது அந்த வெளிநாட்டு பணம் வருவதை நிறுத்தத்தக்கதாக எந்த அரசு வருமோ அதை தேவன் எழுப்புகிறார்.
The Lord says, I'm going to do something which you won't even believe that I would do such a thing.
நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன் அதை நீங்கள் விசுவாசியாத கிரியை என்று சொல்கிறார்.
But what will happen when all this foreign money stops?
இந்த வெளிநாட்டு பணம் எல்லாம் நிறுத்தப்படும் பொழுது என்ன நடக்கிறது?
Persecution of Christians starts.
கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுகிறது ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
I think the Christians will stop criticizing each other.
கிறிஸ்தவர்கள் ஒருவரையொருவர் குறை சொல்வதை நிறுத்தி விடுவார்கள்.
And they will start fellowshipping with each other a little more.
இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒருவரோடு ஐக்கியப்படுவார்கள்.
They'll be a little more united.
இன்னும் கொஞ்சம் அவர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள்.
There is enough money in this country to do God's work.
தேவ வேலையை செய்வதற்கு போதுமான பணம் இந்த தேசத்தில்
இருக்கிறது. And as a result, Christians in India will become stronger.
அதனுடைய விளைவு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னும் வலிமையானவர்களாக மாறுவார்கள்.
United.
அது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமாக ஐக்கியப்பட்டிருப்பார்கள்.
So we don't know what to pray for.
ஆகவே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு
தெரியவில்லை. God does what is best for the overall growth of his church.
தம்முடைய சபை முழுமையாய் வளர்வதற்கு ஏற்ற கிரியை தேவன் செய்கிறார்.
In this particular situation,
இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில்,
he says in verse 6,
ஆறாம் வசனத்திலே,
I am raising up the Chaldeans.
நான் கல்தியரை நான் எழுப்புவேன்.
They are a fierce and impetuous people who march throughout the earth.
அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். அவர்கள் பூமியிலே உலாவுவார்கள்.
They are dreaded and feared.
அவர்கள் பயங்கரமானவர்கள்.
Their justice and authority originate with themselves. They don't listen to anybody else.
அவருடைய நியாயமும் மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். யாருக்கும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள்.
So Habakkuk's question is, why are you allowing the wicked to prosper?
ஆபாகுக்குரிய கேள்வி, நீ ஏன் துன்மார்க்கனை செழிக்க பண்ணுகிறீர்?
And this is God's answer.
இதுதான் தேவனுடைய பதில்.
And Habakkuk says, Lord, you haven't answered my question.
ஆண்டவரே, நீ என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லையே.
You said that the wicked are going to prosper.
துன்மார்க்கன் செழிப்பான் என்று தானே சொல்லுகிறீர்?
But God says that is my answer.
அதுதான் உடைய பதில் என்று ஆண்டவர் சொல்றார்.
I am fully in control.
நான் முழுமையாக எல்லாவற்றையும்
கட்டுப்படுத்துகிறேன். And I am accomplishing my purpose. I'm going to accomplish my purpose through Babylon even if you can't understand it.
உன்னாலே விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் பாபிலோனின் மூலமாக என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன்.
Now today 2600 years later.
2600 ஆண்டுகள் கழித்து
இப்பொழுது look back.
நாம் பின்வாங்க திரும்பி
பார்க்கும்போது God raised up Babylon.
தேவன் பாபிலோனை எழுப்பி இருக்கிறார்.
And then God destroyed it.
தேவன் அதை அழித்தும் இருக்கிறார்.
And now he says, God, that was wonderful what you did.
ஆண்டவரே, நீர் செய்தது மகத்தான கிரியை என்று நாம் சொல்கிறோம்.
Raises up a political party and gives them power.
தேவன் ஒரு அரசியல் கட்சி எழுப்புகிறார். அவர்களுக்கு வல்லமையும் சக்தியும் தருகிறார்.
And the next election he pulls them down and they lose that power.
அடுத்த தேர்தலிலே அவர்களை கீழே தள்ளி விடுகிறார். அவர்கள் சக்தி இழந்து விடுகிறார்கள்.
To teach us what?
எதை நமக்கு காண்பிக்கிறார்?
God is in control.
தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்.
So what is the result of Judah being taken by Babylon captive for 70 years?
ஆகவே 70 ஆண்டுகள் இந்த யூதாவானது கல்தேயர் தேசத்தினாலே சிறைபிடிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன?
Let me tell you one result.
ஒரு விளைவை சொல்கிறேன்.
You know, from the time of the judges 1300 years before Christ,
கிறிஸ்துவுக்கு முன்பாக 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக,
to the time of the Babylonian captivity 600 years before Christ,
நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு வரை,
700 years,
700 ஆண்டுகளாக,
they frequently worshipped idols.
அடிக்கடி அவர்கள் விக்கிரங்களை வணங்கினார்கள்.
For 700 years, somewhere or the other, idol worship was going on in Israel.
700 ஆண்டுகளாக இஸ்ரவேல் தேசத்தில் ஏதோ ஒரு பகுதியிலே விக்கிரகாரதனை நடந்து கொண்டு வந்தது.
Then God raised up the Babylonians to capture them.
அப்பொழுது இவர்களை சிறைப்பிடிக்கும் முடியாக தேவன் பாபிலோனிலே எழுப்பினார்.
They went to Babylon for 70 years.
70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு போகிறார்கள்.
And they a place full of idols.
அங்கே விக்கிரங்கள் நிறைந்த இடம்.
And they came back.
பிறகு திரும்பி வருகிறார்கள்.
You know what is the result?
அவருடைய விளைவு என்ன தெரியுமா?
Since the time they came back,
அவர்கள் திரும்பி வந்த நாள் முதல்,
till today,
இன்று வரை,
for 2500 years,
2500 ஆண்டுகள்,
they never worshipped idols again.
அவர்கள் மீண்டுமாய் விக்கிரங்களை வணங்கவே இல்லை.
Wasn't that good what God did?
தேவன் செய்தது நல்ல ஒரு காரியம் அல்லவா?
That's amazing. They may have committed other sins, but they haven't gone back to idolatry.
அவர்கள் வேறு பாவங்களை செய்திருக்கலாம், ஆனால் விக்கிரகாராதனைக்கு திரும்பவே
இல்லை. Sometimes God gives his people a one blow and solves a major problem.
தேவன் ஒரு பெரிய அடியை கொடுத்து பெரிய பிரச்சனையை தீர்த்து
விடுகிறார். Like Jacob. God broke him in little little ways and finally broke his leg one day.
அவனை சிறு சிறு விதங்களிலே தேவன் உடைத்தார். கடைசியாக அவனுடைய காலையை உடைத்தார்.
Then he became a different person.
அவன் வித்தியாசமான மனிதனாய் மாறினார்.
And God has used people who hate Christians to fulfill his purposes.
கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்களை தேவன் எழுப்பினார் என்று சொன்னால் அது அவருடைய நோக்கத்தை
நிறைவேற்றுகிறது. The old Roman Empire that persecuted Christians.
பழைய ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினது.
Communists in our day who have persecuted Christians.
அல்லது நம்முடைய நாட்களில் கம்யூனிஸ்ட்வாதிகள் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துகிறார்கள்.
God has allowed communists to persecute Christians for many years in China.
சீனா தேசத்திலே அநேக ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட்வாதிகள் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துவதற்கு தேவன் அனுமதித்தார்.
What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
Some of the finest Christians in the world are today found in China.
இன்றைக்கு சில அருமையான கிறிஸ்தவர்கள் சீன தேசத்தில் தான் காணப்படுகிறார்கள்.
So was it good or bad?
ஆகவே இது நன்மையானதா கெட்டதா?
Very good.
மிகவும் நன்மையானது.
He is the blessed controller of all things.
அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன்.
That's what it says in 1 Timothy 6 verse 15.
1 தீமோத்தேயு 6:15 இதைத்தான் வாசிக்கிறோம்.
Then Habakkuk has a second question.
ஆபக்குக்கு இரண்டாவது கேள்வி எழும்புகிறது.
And that's in chapter 1 verse 12 to 17.
அது 1 அதிகாரம் 12 இருந்து 17 வசனம்
வரை. He said, Lord, you are from everlasting to everlasting.
ஆண்டவரே நீர் நித்தியமா இருக்கிறீர்.
You allowed these Babylonians to chasten and correct us.
ஆண்டவரே பாபிலோனியரை எங்களை திருத்துவதற்காக அனுமதித்தீர்.
We are wicked.
நாங்கள்
துன்மார்க்கர்கள்.
எங்களை காட்டிலும் அவர்கள் கொடிய
துன்மார்க்கர்கள். You who don't allow any sin to come before you, allow such people to stand.
இப்படி உம்முடைய பக்கம் பார்வையிலே துன்மார்க்கமே காணப்பட வேண்டாம் என்று எண்ணுகிறவர் இப்படி கொடிய துன்மார்க்கர் வருவதற்கு எப்படி அனுமதித்தீர்?
If they catch us in their nets, they start worshipping their nets.
அவர்களுடைய வலைகளிலே எங்களை பிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் விக்கிரங்களை வணங்குவார்கள்.
They think their gods are more powerful than our God.
அவர்களுடைய தேவர்கள் நம்முடைய தேவனை காட்டிலும் வல்லமையுள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்களே.
Won't that bring a bad name to you?
இது உம்முடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை உண்டாக்காதா?
Now it looks as if Habakkuk is concerned about God's glory.
இப்பொழுது ஆபக்குக் தேவனுடைய மகிமையை பற்றி
கருத்து says,
ஆபக்குக் சொல்கிறான்,
I will wait on my watchtower in chapter 2 verse 1 and see what the Lord has to reply to me.
நான் என் காவலிலே தரித்திருப்பேன், கடவுள் தேவன் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை நான் கவனித்துப்
பார்ப்பேன். And the Lord replies to him and says,
தேவன் அவனுக்கு பதில் சொல்கிறார்,
Write my answer plain and clear, verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ இந்த பதிலை வாசிக்கும்படி பலகைகளிலே
எழுது. Everybody can see it and read it.
எல்லாரும் வாசிக்கும்படியாய் எழுது.
What I'm planning will not happen right away.
நான் தீர்மானித்திருக்கிற காரியம் உடனே நடைபெறாது.
Because there's a particular time for it, verse 3.
மூன்றாம் வசனத்திலே குறித்த காலம் இன்னும் இருக்கிறது.
Slowly, steadily, it will surely take place.
அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும்.
That is, I will judge them finally. Don't worry.
கவலைப்படாதே, அவர்களை நான் கடைசியாக நியாயந்தீர்ப்பேன்.
I will make my people prosper.
என்னுடைய ஜனங்களை செழிக்க பண்ணுவேன்.
But it won't happen straight away.
ஆனால் உடனடியாக நடக்காது.
So what the Lord's answer was, you got to learn to be patient.
தேவனுடைய பதில் என்னவென்றால், நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும்.
So that's the first thing God told Habakkuk. You got to learn to be patient.
நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முதல் பாடம்.
The second thing he told Habakkuk was,
ஆபக்குக்கு சொன்ன இரண்டாவது காரியம் என்னவென்றால்,
Verse 4, the righteous will live by faith.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
You got to live by faith.
நீ விசுவாசத்தினாலே வாழ வேண்டும்.
Patience and faith go together.
பொறுமையும் விசுவாசமும்.
This is the verse quoted 3 times in the New Testament.
இந்த வார்த்தையான இந்த வாசகமானது 3 முறை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது.
We are justified by faith.
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம்.
But in the context here,
ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலை,
the Lord was telling Judah to have faith in God.
யூதாவே தேவனிலே விசுவாசமாய் இரு என்று தேவன் சொல்கிறார்.
The Babylonians trust in themselves. You live by faith and trust in me.
பாபிலோனியர் தங்களிலே தானே நம்பிக்கை வைக்கிறார்கள், நீயோ என் மீது நம்பிக்கை வை.
Look at these proud people.
இந்த பெருமையான
மக்கள் trust in themselves.
அவர்கள் தங்களிலே நம்பிக்கை
வைக்கிறார்கள். But you humble yourself and trust me.
ஆனால் நீயோ உன்னை தாழ்த்தி என்னிலே நம்பிக்கை வை.
Their lives are crooked.
அவளுடைய வழியானது கோணலாய் இருக்கிறது.
So the opposite of faith here is not just unbelief but pride.
ஆகவே இங்கே விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் அவிசுவாசம் அல்ல பெருமை.
The other thing he warns here is the great danger of wealth.
இன்னொரு காரியத்தை குறித்து அவர் இங்கே எச்சரிக்கிறார். அது என்னவென்றால், ஐஸ்வர்யத்தினுடைய
In chapter 2 verse 5 onwards.
இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம்,
ஐஸ்வர்யத்தினுடைய greedy wanting more and more and more and more.
இன்னும் அதிகமாக எங்களுக்கு வேண்டும் 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 என்று அவர்கள் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
And chapter 2 verse 6 to 19.
இரண்டாம் அதிகாரம் 6 19 வசனங்கள் வரை.
Is a description of how a self-centered life will finally destroy itself.
தன்னையே மையமாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி தன்னையே கெடுத்துக்கொள்ளும் என்பதற்கு ஒரு விளக்கம்
கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு பெருமையுள்ள மனிதன் தன்னில் தானே அவன் மையமாய் கொண்டு வாழ்கிறான். அவனுக்கு விசுவாசம் இல்லை.
That means he has confidence in himself.
அதனுடைய பொருள் என்னவென்றால், தன்னிலே நம்பிக்கை வைக்கிறான்.
And what is the result of that?
அதனுடைய விளைவு என்ன?
He says how terrible it will be for you.
இது உனக்கு எவ்வளவு பயங்கரமா
இருக்கும். Your security is in your wealth.
உன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் இருக்கிறது.
You'll destroy yourself.
உன்னை நீயே கெடுத்துக் கொள்வாய்.
But one day,
verse
14,
14 வசனம்,
the whole earth will be filled with the glory of the Lord.
பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினாலே
நிரம்பியிருக்கும். And those who live by faith will see it.
விசுவாசத்திலே வாழுகிறவர்கள் அதை பார்ப்பார்கள்.
And for that we have to be patient.
அதற்காக நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும்.
When Habakkuk saw this,
ஆபக்குக் இதை பார்த்தபொழுது,
his heart was full of praise.
அவருடைய இதயம் துதியினாலே நிரம்பியது.
God didn't answer the questions the way he expected it.
ஆபக்குக்கு எதிர்பார்த்த விதத்திலே தேவன் பதிலளிக்கவில்லை.
But he learned to worship.
ஆனால் அவனும் ஆராதிக்க கற்றுக்கொண்டான்.
What is worship?
ஆராதனை என்றால் என்ன?
That's more than praise.
அது துதியை காட்டிலும் அதிகமான
ஒன்று. He said, let verse 20, the Lord is in his holy temple, let all the earth keep silence before him.
கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுள் என்று 2 அதிகாரம் 20
வசனத்தில்
அமைதியாய் இருப்பதுதான்
தன்னுடைய
வாயினாலே கையினாலே வாயை பொத்திக் கொள்கிறது போல இனிமேலும் நான் ஒன்றும் தேவனை
பார்த்தபோது of living a life of faith.
விசுவாசம் வாழ்க்கை வாழ்வதனுடைய பலனை பார்த்தார்.
Life that is centered in God.
தேவனையே மையமாய் கொண்டு
வாழ்ந்தார். Even if you don't have the answers.
பதில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை.
He says, I'm filled with amazement at the things you have done.
Verse 3 of chapter 3. நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்கும் பொழுது எனக்கு ஆண்டவரே ஆச்சரியமாக இருக்கிறது.
You have crushed the head of the house of the wicked.
துன்மார்க்கனுடைய வீட்டாருடைய தலையை நீ
நசுக்குகிறீர். And finally in the end he says,
கடைசியாக முடிவிலே சொல்லுகிறார்,
even if the fig tree doesn't blossom, verse
17, அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும்,
and there's no fruit in the vine,
திராட்சை செடி பழமற்று போனாலும்,
there's no olive yield shall not yield any fruit,
ஒளிவ மரம் பலனற்று போனாலும்,
the fields there's no fruit, food,
வயல்கள் தானியங்களை விளையாமல் ஆட்டு மந்தைகள் முதலிட்டிருப்பார்.
I will rejoice in the Lord.
நான் கர்த்தருக்குள்
மகிழ்ச்சி அடைவேன். I will joy in the God of my salvation.
என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி
கூறுவேன். He is my strength.
அவரே என்னுடைய பலம்.
He has made my feet like hinds feet.
அவருடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றினார்.
Make me walk on the high places.
நான் உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார்.
He says it doesn't matter if I have lost everything.
எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும்
பரவாயில்லை. It doesn't matter if I don't get the answer to any of my questions.
எல்லா என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை.
I believe his word and I live by faith.
நான் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொண்டேன்.
That is I rejoice now.
அவருடைய நிருபணம் நான் சந்தோஷமாய்
God is my strength.
தேவனுடைய பலன்.
Now let the Babylonians rule, let them do what they like.
பாபிலோனியர் அரசாளட்டும், அவர்கள் விரும்பினதை
செய்யட்டும். God is on the throne.
தேவனே சிங்காசனத்தில்
இருக்கிறார். In the midst of suffering to say that.
பாடுகள் மத்தியில் இப்படி சொல்வது.
And in the last line he says to the choir director, you got to sing this song with stringed instruments. Don't sing it in a gloomy tone.
கடைசி வசனத்திலே சொல்கிறார், நேகுனோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புக்கிட்ட சங்கீதம் என்று சொல்கிறார்.
Let's learn to praise the Lord like that.
இது போல நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்வோம்.
Even if we don't know the answer to many things.
அநேக கேள்விகளுக்கு பதில் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை.
We know that God will make us ride on the high places.
தேவன் நம்மை உன்னதங்களிலே நடக்க செய்வார்.
He will make us live in victory.
நம்மை ஜெயத்திலே வாழச் செய்வார்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
God bless you.
தேவன் ஆசீர்வதிப்பாராக.